முதல் காண்டம் 12 அத்தியாயம். அத்தியாயத்தின் தலைப்பு பரீட்சித் மகாராஜரின் திறப்பு. 21. தன்வினா மகரணீரேஷ துல்யச்சார்ஜனயோர்த்வயோஹ பூதாசைவ தூர்தர்ஷ்ய சமுத்திரைவ துஷ்தரஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவத்திராபா சனந்த பக்திவிதாந்த சுவாமி பிரபுபாத், அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். மொழிபெயர்ப்பு. இக்குழந்தை பெரும் வில்லாளிகளுக்கு இடையில் அர்ஜுனனைப் போல திறமை மிக்கவராக இருப்பார். இவர் நெருப்பை போல தடுக்க முடியாதவராகவும் சமுத்திரத்தை போல மிஞ்ச முடியாதவராகவும் இருப்பார். பொருளுரை. சரித்திரத்தில் இரு அர்ஜுனர்கள் உள்ளனர். ஒருவர் ஹைஹய தேசத்து ராஜரான கார்த்தவீரிய அர்ஜுனர் ஆவார். மற்றவர் குழந்தையின் பாட்டனாராவார். இரு அர்ஜுனர்களுமே வில்வித்தையில் புகழ் பெற்றவராவர். குழந்தை பரீட்சித் குறிப்பாக போரிடுவதில் இவ்விருவருக்கும் இணையாக இருப்பார் என்று முன்னதாகவே அறிவிக்கப்படுகிறது. பாண்டவ அர்ஜுனனை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இங்கே ரவுபாதர் பாண்டவ அர்ஜுனரை பற்றிய கதையை கொஞ்சம் விரிவாக சொல்கிறார். அதே சமயத்தில் உண்மையில் சுருக்கமாக தான் சொல்கிறார். நம்ம எடுத்துக்கலாம். பாண்டவ அர்ஜுனன். பகவத்கீதையின் புகழுக்குரியவரான இவர் பாண்டு மகாராஜாவின் சத்திரிய மகனாவார். குந்தி தேவி எந்த தேவரையும் அழைக்கக்கூடிய வரத்தை பெற்றிருந்தாள். எனவே அவள் இந்திரனை அழைத்ததால் அர்ஜுனன் பிறந்தார். எனவே அர்ஜுனன் சொர்க்கராஜனான இந்திரனின் ஒரு முழு அம்சமாவார். அவர் ஃபால்குண மாதத்தில் பிறந்தவர் என்பதால் ஃபல்குனி என்று அழைக்கப்படுகிறார். அவர் குந்தியின் மகனாக தோன்றிய பொழுது அசிரிரி வாக்குகளின் மூலம் அவரது பெருமைகள் அறிவிக்கப்பட்டன. மேலும் தேவர்கள், கந்தர்வர்கள், ஆதித்யர்கள், ருத்ரர்கள், வசுக்கள், நாகர்கள், முக்கியமாக ரிஷிகள், அப்சரஸ்கள் ஆகியோரை போன்ற பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள முக்கியஸ்தர்கள் அனைவரும் அச்சடங்கில் பங்கு கொண்டனர். அப்சராக்கள் அவர்களது சொர்க்கலோக நடனங்களாலும் பாடல்களாலும் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தினர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் தந்தையும் அர்ஜுனனின் தாய் மாமனுமான வசுதேவர் தனது பிரதிநிதியாக கஸ்யபரை அனுப்பி நியமிக்கப்பட்டுள்ள எல்லா சம்ஸ்காரங்களாலும் அர்ஜுனனை தூய்மைப்படுத்த செய்தார். அவரது பெயர் சூட்டு விழா ரிஷிகள் மற்றும் சதசிருங்க வாசிகள் ஆகியோரின் முன்னிலையில் நிகழ்ந்தது. அவர் திரௌபதி சுபத்ரை சித்ரங்கதை மற்றும் உலூபி ஆகிய 4 மனைவிகளை திருமணம் செய்து முறையே ஸ்ருதகீர்த்தி, அபிமன்யு, பப்ருவாகன மற்றும் ராவன் ஆகியோரை பெற்றார். மாணவ பருவத்திலிருந்தே இவர் பேராசிரியரான துரோணாச்சாரியரிடம் கல்வி கற்றார். இவருடன் மற்ற பாண்டவர்களும் குருவம்சத்தினரும் கூட இருந்தனர். ஆனால் மற்றவர்களை விட இவர் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டினார். நல்லொழுக்கத்தில் இவர் கொண்டிருந்த பற்றினால் துரோணாச்சாரியர் மிகவும் கவரப்பட்டார். இவரை முதல் தர மாணாக்கனாக ஏற்ற துரோணாச்சாரியர் அவரிடம் பேரன்பு கொண்டு யுத்த கலையின் எல்லா அம்சங்களையும் அவருக்கு இதயபூர்வமாக போதித்தார். இவர் தீவிர ஆர்வம் கொண்ட மாணாக்கராக இருந்ததால் இரவு நேரத்திலும் கூட வில்வித்தையை பயில்வது வழக்கம். இவ்வெல்லா காரணங்களிலும் பேராசிரியரான துரோணாச்சாரியர் இவரை உலகிலேயே மிகச்சிறந்த வில்லாளியாக மாற்ற உறுதி கொண்டார். இலக்கை தாக்கும் சோதனையில் இவர் மிகச்சிறந்த தேர்வு பெற்றார். இதனால் துரோணாச்சாரியர் மிகவும் திருப்தியடைந்தார். மணிப்புரத்திலும் திரிபுரத்திலும் உள்ள அரச குடும்பத்தினர் அர்ஜுனனுடைய மகனான பப்ருவாகனனின் வம்சத்தைச் சேர்ந்தவர்களாவர். அர்ஜுனன் துரோணாச்சாரியரை ஒரு முதலையின் தாக்குதலிலிருந்து காப்பாற்றினார். இதனால் திருப்தியடைந்த அவர் பிரம்மசிரஸ் என்னும் ஆயுதத்தை அவருக்கு பரிசளித்தார். துரோணாச்சாரியரிடம் விரோதம் கொண்டிருந்த துருபத மகாராஜன் அவரை தாக்கிய போது அர்ஜுனன் கைது செய்து துரோணாச்சாரியரின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார். அவர் துருபத மகாராஜருக்கு சொந்தமான அரிச்சத்ர என்னும் நகரை கைப்பற்றி துரோணாச்சாரியரிடம் ஒப்படைத்தார். பிரம்மசிரஸ் ஆயுதத்தை பற்றிய ரகசியம் அர்ஜுனனுக்கு விளக்கப்பட்டது. அர்ஜுனனும் தேவைப்படும் போது மட்டுமே, அதாவது துரோணாச்சாரியர் தனது எதிரியாக மாறும்பொழுது மட்டுமே அந்த யோ ஆயுதத்தை பிரயோகிப்பதாக அவருக்கு வாக்களித்தார். இதன் மூலமாக எதிரி படையிலிருந்த துரோணாச்சாரியர் குருக்ஷேத்திர யுத்தத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தீர்மானித்துக் கொண்டார். துருபத மகாராஜன் துரோணாச்சாரியரின் சார்பாக அர்ஜுனனால் தோற்கடிக்கப்பட்டார் என்றாலும் அந்த இளம் வீரருக்கு தனது மகளான திரௌபதியை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். துரியோதனனால் திட்டமிடப்பட்ட ஒரு அரக்கு மாளிகை தீயில் அர்ஜுனன் மரணமடைந்தார் என்ற பொய் செய்தியை கேட்டபோது அவர் ஏமாற்றமடைந்தார். எனவே திரௌபதியின் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்த அவர் உயரே தொங்கும் ஒரு மீனின் கண்ணை அம்பினால் துளைக்கக்கூடியவர் திரௌபதியை மணக்கலாம் என்று அறிவித்தார். அர்ஜுனனால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்பதாலேயே அவர் இந்த சூழ்ச்சியை செய்தார். இறுதியில் அர்ஜுனனுக்கு ஈடான தகுதிகளை பெற்றிருந்த தன் மகளை அர்ஜுனனும் ஒப்படைப்பதில் அவர் வெற்றியும் பெற்றார். அர்ஜுனனும் அவரது சகோதரர்களும் திரௌபதியின் சுயம்பரத்திற்கு பிராமணர்களின் உடையில் சென்றிருந்தனர். கூடியிருந்த சத்திரிய அரசர்கள் அனைவரும் ஒரு ஏழை பிராமணருக்கு திரௌபதி தன் கணவராக மாலை சூட்டியதை கண்டனர். அப்பொழுது பிராமண உடையில் இருந்தவர் அர்ஜுனன் தான் என்பதை ஸ்ரீகிருஷ்ணர் பலராமருக்கு வெளிப்படுத்தினார். நாகலோகத்தைச் சேர்ந்த உலூப்பி என்ற பெண்ணை ஹரித்வாரில் சந்தித்த அர்ஜுனன் அவளால் கவரப்பட்டவரானார். இதனால் ரவன் பிறந்தார். இதை போலவே மணிப்புர ராஜனின் மகளான சித்ரங்கதாவையும் அவர் சந்தித்தார். இதனால் பப்ருவாகனர் பிறந்தார். தனது தங்கையான சுபத்ரையை கடத்தி செல்ல அர்ஜுனனுக்கு உதவுவதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு திட்டம் தீட்டினார். ஏனெனில் அவளை துரியோதனனிடம் ஒப்படைத்துவிட பலதேவர் எண்ணியிருந்தார். யுதிஷ்டரும் ஸ்ரீகிருஷ்ணனின் கருத்தை ஒப்புக்கொண்டார். இவ்வாறாக சுபத்ராவை பலவந்தமாக தூக்கிச் சென்ற அர்ஜுனன் அவளை மணந்து கொண்டார். சுபத்ராவின் மகன் அபிமன்யு. அவர் பரிஷித் மகாராஜனின் தந்தையாவார். அர்ஜுனன் காண்டவ வனத்திற்கு தீ வைத்து அக்னி தேவனை திருப்திப்படுத்தினார். எனவே அக்னி தேவனும் அர்ஜுனனுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்தார். காண்டவ வனத்திற்கு தீ வைக்கப்பட்டதால் கோபமடைந்த இந்திரன் மற்ற எல்லா தேவர்களுடனும் அர்ஜுனனுடன் போர் செய்து தோல்வியடைந்த பின் சொர்க்கலோகத்திற்கு திரும்பி சென்றார். மயாசுரன் என்பவனுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் அர்ஜுனன் வாக்களித்தார். மயாசுரனும் தேவதத்தம் என்று புகழப்படும் மதிப்புயர்ந்த ஒரு சங்கை அவருக்கு பரிசளித்தார். இதை போலவே அர்ஜுனனுடைய வீரத்தில் திருப்தியடைந்த இந்திரனும் அவருக்கு பல்வேறு மதிப்புயர்ந்த ஆயுதங்களை பரிசளித்தார். மகதராஜனை தோற்கடிப்பதில் யுதிஷ்ட மகாராஜன் ஏமாற்றம் அடைந்த போது அர்ஜுனன் தான் அவருக்கு எல்லா வகையான உறுதிமொழியையும் தந்தார். இவ்வாறாக அர்ஜுனன், பீமன் மற்றும் கிருஷ்ணர் ஆகிய மூவரும் ஜராசனை கொல்ல மகத நாட்டுக்கு புறப்பட்டனர். உலகில் உள்ள மற்றெல்லா அரசர்களையும் பாண்டவர்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்காக வெளியேறி சென்ற அர்ஜுனன் கேளிந்த நாட்டை கைப்பற்றி பகதத்த ராஜனை வென்றார். பிறகு அவர் அந்தகிரி, உலூகபுரம் மற்றும் மோதாபுரம் போன்ற நாடுகளின் வழியாக பிரயாணம் செய்து எல்லா அரசர்களையும் கீழ்ப்படிய செய்தார். சில சமயங்களில் அவர் கடும் தவங்களை மேற்கொண்டார். இதனால் பிறகு இந்திரதேவனிடமிருந்து அவர் வெகுமதிகளை பெற்றார். சிவபெருமானும் கூட அர்ஜுனனின் பலத்தை சோதிக்க விரும்பி ஒரு பூர்வ குடிமகனின் உருவில் அவரை சந்தித்தார். இவ்விருவருக்கும் பெரும் போர் நிகழ்ந்தது. இறுதியில் அவரிடம் திருப்தியடைந்த சிவபெருமான் தனது சுயரூபத்தை காட்டினார். அர்ஜுனனும் அவரை அடக்கத்துடன் வணங்கினார். இதனால் திருப்தியடைந்த சிவபெருமான் அவருக்கு பாசுபத ஆயுதத்தை அளித்தார். வெவ்வேறு தேவர்களிடமிருந்து பல்வேறு முக்கிய ஆயுதங்களையும் அவர் பெற்றார். அவர் யமராஜனிடமிருந்து தண்டாஸ்திரத்தையும், வருணனிடமிருந்து பாசாஸ்திரத்தையும் மற்றும் சொர்க்கலோக பொருளாளரான குபேரனிடமிருந்து அந்தர்தானாஸ்திரத்தையும் பெற்றார். சந்திரலோகத்திற்கும் அப்பாலுள்ள இந்திரலோகத்திற்கு அவரை வரவழைக்க இந்திரன் விரும்பினார். இந்திரலோக வாசிகளால் வரவேற்கப்பட்ட அவர் இந்திரனின் சொர்க்கலோக பாராளுமன்றத்தில் நன்கு உபசரிக்கப்பட்டார். பிறகு இந்திரதேவனை சந்தித்த அவருக்கு இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை பரிசளித்ததுடன் சொர்க்கலோக போர்க்கலைகளையும் சங்கீதத்தையும் கூட கற்பித்தார். ஒரு வகையில் இந்திரன் தான் அர்ஜுனனின் உண்மையான தந்தையாவார். எனவே மறைமுகமாக புகழ்பெற்ற சொர்க்கலோக அழகியான ஊர்வசியை அர்ஜுனனிடம் அனுப்பி அவரை மகிழ்விக்க இந்திரன் விரும்பினான். சொர்க்கத்தின் சமூக பெண்கள் சிற்றின்ப ஆசை உள்ளவர்களாவர். இதனால் மனிதர்களிடையே பலசாலியான அர்ஜுனனை சந்திக்க அவள் பேராவல் கொண்டார். அவரது அறைக்குள் அவரை சந்தித்த அவள் தனது ஆசைகளை வெளிப்படுத்தினார். ஆனால் ஊர்வசியின் முன் தன் கண்களை மூடிக்கொள்வதன் வாயிலாக தனது மாசற்ற ஒழுக்கத்தை அவர் காப்பாற்றி கொண்டார். மேலும் அவளை குருவம்சத்தின் தாய் என்று அழைத்து தன் தாய்களான குந்தி, மாத்ரி மற்றும் சசிதேவி ஆகியோரின் நிலையில் அவளையும் நிறுத்தி பேசினார். ஏமாற்றமடைந்த ஊர்வசி அர்ஜுனனை சபித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். சொர்க்கலோகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ரிஷியான லோமசரை சந்தித்து யுதிஷ்ட மகாராஜனை பாதுகாக்கும்படி அவரிடம் வேண்டிக் கொண்டார். அவரது விரோதியான துரியோதனன் கந்தர்வர்களிடம் சிறைப்பட்டிருந்த போது அவனை காப்பாற்ற விரும்பிய அர்ஜுனன் அவனை விடுவிக்கும்படி கந்தர்வர்களிடம் விண்ணப்பித்தார். ஆனால் கந்தர்வர்கள் அதற்கு மறுத்துவிட்டனர். இவ்வாறாக அர்ஜுனன் அவர்களிடம் போரிட்டு துரியோதனனை விடுவித்தார். பாண்டவர்கள் மாடு வேடத்தில் வாழ்ந்தபோது விராடராஜனின் சபையில் அர்ஜுனன் தன்னை ஒரு அலியாக காட்டிக்கொண்டு தனது எதிர்கால மருமகளான உத்தராவின் சங்கீத ஆசிரியராக பணியாற்றினார். அப்போது விராடராஜனின் சபையில் அவர் பிருகன்னலன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார். மேலும் பிருகன்னலனாக மாறுவேடம் பூண்டிருந்த அர்ஜுனன் விராடராஜனின் மகனான உத்தரனின் சார்பாக போரிட்டு குருவம்சத்தினரை வென்றார். அவரது இரகசிய ஆயுதங்கள் ஒரு சோமி மரத்தில் பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. மேலும் அவற்றை கொண்டு வரும்படி அவர் உத்தராவிற்கு கட்டளையிட்டார். பாண்டவர்களின் சொரூபம் பிறகு உத்தராவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. குருக்களுக்கும் விராடர்களுக்கும் நிகழ்ந்த போரில் அர்ஜுனனும் இருந்தார் என்பது துரோணாச்சாரியரிடம் அறிவிக்கப்பட்டது. பிறகு குருக்ஷேத்திர போரில் கர்ணனை போன்ற பல சிறந்த தளபதிகளையும் மற்றவர்களையும் அர்ஜுனன் கொன்றான். குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு பிறகு திரௌபதியின் 5 மகன்களையும் கொன்ற அஸ்வத்தாமனை அவர் தண்டித்தார். பிறகு எல்லா சகோதரர்களும் பீஷ்மதேவரிடம் சென்றனர். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவத்கீதையின் தத்துவங்கள் மீண்டும் பகவானால் பேசப்பட்டதுக்கு ஒரே காரணம் அர்ஜுனன் மட்டுமே ஆவார். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அவர் நிகழ்த்திய அற்புத செயல்கள் மகாபாரதத்தில் தெளிவாக விரிக்கப்பட்டுள்ளன. ஆயினும் அர்ஜுனன் தனது மகனான பப்ருவாகனரால் மணிப்புரத்தில் தோற்கடிக்கப்பட்டு மூர்ச்சையடைந்து விழுந்தபொழுது உலூப்பி அவரை காப்பாற்றினார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மறைந்து விட்ட பிறகு அச்செய்தியை அர்ஜுனன் துவாரகைக்கு எடுத்துச் சென்ற போது விதவைகளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மனைவிகள் அனைவரும் அவர் முன் விசாரப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் அவர் வசுதேவரிடம் அழைத்துச் சென்று அவர்களை சமாதானப்படுத்தினார். பிற்காலத்தில் வசுதேவர் இறந்தபோது கிருஷ்ணர் இல்லாததால் அவரது ஈமச் சடங்குகளை அர்ஜுனன் நிறைவேற்றினார். கிருஷ்ணரின் மனைவியர் அனைவரையும் அர்ஜுனன் இந்திரபிரஸ்தத்திற்கு அழைத்து செல்லும் போது வழியில் அவர் தாக்கப்பட்டார். அப்பொழுது பெண்களை அவரால் அவரது பாதுகாப்பில் வைத்து காப்பாற்ற முடியாமல் போயிற்று. இறுதியாக வியாசதேவரின் அறிவுரைப்படி எல்லா சகோதரர்களும் மகாபிரஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டனர். செல்லும் வழியில் அவரது சகோதரரின் வேண்டுகோளின்படி முக்கிய ஆயுதங்கள் அனைத்தையும் பயனற்றவையாக கருதி அவற்றை நீருக்குள் போட்டுவிட்டனர்.
धन्विनाम अगरणीरेश तुल्यश्चार्जुनयोर्त्वयो हूतासैव दूर्धर्ष्य समुद्रैव दुष्टरः.
இக்குழந்தை பெரும் வில்லாளிகளுக்கு இடையில் அர்ஜுனனைப் போல திறமை மிக்கவராக இருப்பார். இவர் நெருப்பை போல தடுக்க முடியாதவரும் சமுத்திரத்தை போல மிஞ்ச முடியாதவராகவும் இருப்பார். இங்கே நம்ம தொடர்ந்து பிராமணர்கள் பரீட்சித் மகாராஜரை பற்றி கொடுக்கக்கூடிய வர்ணனைகளை படிச்சுட்டுருக்கோம். பரீட்சித் மகாராஜ் பிறந்திருக்கார். இந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிராமணர்கள் வர்ணிக்கிறாங்க. அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம். இந்த பதத்தில் இந்த குழந்தை அர்ஜுனனுக்கு இணையாக ஒப்பிடப்படுறான். பரீட்சித் மகாராஜ் அர்ஜுனனுக்கு இணையாக ஒப்பிடப்படுறார். அதே சமயத்தில் நெருப்புக்கு இணையாகவும் சமுத்திரத்துக்கும் இணையாகவும் ஒப்பிடப்படுறார். நெருப்பு தடுக்க முடியாதது, அதுவும் குறிப்பாக காட்டில் பிடிச்சது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறதுங்கிறது முடியாது. அது மாதிரி பரீட்சித் மகாராஜரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதே மாதிரி தான் சமுத்திரத்தை போல மிஞ்ச முடியாதவர்னு சொல்லப்படும். இவ்வாறு அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனனோட ஒப்பிடப்பட்டிருக்கார் பரீட்சித் மகாராஜ். ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரை, கொஞ்சம் நீண்ட பொருளுரையில் பாண்டவ அர்ஜுனனை பற்றி விளக்குறார். ஆரம்பத்தில் அவர் சொல்கிறார், இரண்டு அர்ஜுனர்கள் இருக்காங்க, ஒன்று கார்த்தவீரிய அர்ஜுனன், மற்றது பாண்டவ அர்ஜுனன். பெரும்பாலும் எல்லோரும் அறிந்தது பாண்டவ அர்ஜுனன். கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு சில இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கார், வர்ணிக்கப்பட்டிருக்கார், ராமாயணத்தில் சொல்லப்படும். கார்த்திகேய அர்ஜுனன் வந்து மிகச்சிறந்த வில்லாளி, மிகச்சிறந்த போர் வீரன். பத்து கரங்கள் இருக்கும் கார்த்திகேய அர்ஜுனனுக்கு. ஒரு முறை ராவணனையே போரில் தோற்கடிச்சதா ராமாயணத்தில் நம்ம உத்தரகாண்டத்தில் பார்க்குறோம். இப்படி கார்த்திகேய அர்ஜுனனும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அரசன். இருந்தாலும் பாண்டவ அர்ஜுனன் மிகவும் புகழ் பெற்றவனாக கருதப்படுறான். இங்கே பாண்டவ அர்ஜுனனை பற்றி ஸ்ரீல பிரபுபாதர் அதிகமாக விளக்குறார். நம்ம நேற்றைய பாதத்தில் பார்த்தோம், பரிஷித் மகாராஜ் பரதருக்கு ஒப்பிடப்பட்டார். ஸ்ரீல பிரபுபா வழக்கம் போல பரதர் அப்படிங்கிறது வந்து மூன்று விதமான பரதரை குறிக்குது அப்படின்னு. ஒன்று வந்து ராமச்சந்திரருடைய தம்பி பரதர், மற்றது ரிஷபதேவருடைய மகன் பரதன், மற்றொன்று இந்த குரு வம்சத்தினுடைய மூதாதையரான பரதன். இப்படி மூன்று விதமான பரதர்கள் இருக்கிறத ஸ்ரீல பிரபுபா சுட்டி காட்டினார். அதே மாதிரி இங்கே அர்ஜுனன்னு சொல்லும்போது இரண்டு விதமான அர்ஜுனர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஸ்ரீல பிரபுபா நமக்கு எடுத்து சொல்கிறார். ஸோ அதில் வந்து பாண்டவ அர்ஜுனனுடைய பற்றி இங்கே விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பாண்டவ அர்ஜுனன் பெரும்பாலும் உங்கள் எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும். இதில் படித்த எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லாருக்கும் தெரியும்ல, எல்லோரும் ஓரளவு அறிஞ்சது தான். ஸ்ரீல பிரபுபா அதை வந்து சுருக்கமாக நமக்கு இங்கே மொத்த ஏறக்குறைய மொத்த மகாபாரதமும் இங்கே வந்து சொல்லப்படுது. மொத்த மகாபாரதத்துலேயுமே அர்ஜுனனுடைய புகழ் மேலோங்குது. அர்ஜுனனுடைய புகழ் இங்கே வந்து ஸ்ரீல பிரபுபா அதை சொல்கிறார். அர்ஜுனனுடைய புகழை முதல்ல எப்படி அர்ஜுனன் பிறந்தான், எப்படி துரோணாச்சாரியிட்ட கலை கற்றுக்கொண்டான், எப்படி வந்து அர்ஜுனன் பல்வேறு மனைவியர்களை திருமணம் செய்தான், எப்படி அர்ஜுனன் குருக்ஷேத்திர போரில் போர் புரிந்தான், எப்படி அர்ஜுனன் குருக்ஷேத்திர போருக்கு பின்னாடி எப்படி நடந்து கொண்டான், இது மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் இங்கே வந்து ஸ்ரீல பிரபுபாதர் சுருக்கமாக சொல்கிறார். அதில் ஒரு சில விஷயம் அதில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், அதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம். இந்த மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து பெரிய பெரிய நபர்களுடைய செயல்களை காட்டக்கூடியது. இப்போ வந்து எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க, எத்தனையோ பேர் தோன்றாங்க, எத்தனையோ பேர் மடிகிறாங்க, எத்தனை பேருடைய புகழ் நிலைச்சிருக்குது அப்படின்னா, யார் ஒருத்தவங்க வந்து சிறப்பான செயல்களை செய்கிறாங்களோ அத்தகைய நபர்களுடைய புகழ் வந்து நிலைச்சிருக்கும். இல்லை ஒரு சிலருடைய பெயரும் நிலைத்திருக்கும், ஆனால் அவங்களுடைய அவப்பெயர் நிலைத்திருக்கும். அதுவும் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து அர்ஜுனனையும் தெரியும், அதே மாதிரி எல்லாருக்கும் துரியோதனனையும் தெரியும், எல்லாருக்கும் பிரகலாதனையும் தெரியும், எல்லாருக்கும் ஹிரண்யகசிபுவையும் தெரியும், எல்லாருக்கும் ராமரையும் தெரியும், ராவணனையும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தவறு செய்கிறவங்களும் நிலைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி உயர்ந்த பக்தர்களுடைய சரித்திரங்களை நம்ம படிக்கும்போது அதிலிருந்து பல விஷயங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய குணநலன்களை, அந்த குணநலன்களை வந்து நம்மளும் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அர்ஜுனன் இங்கே ஸ்ரீல பிரபுபாத மேற்கோள் காட்டுறார், அர்ஜுனன் வந்து இந்திரனுக்கு பிறந்த மகன். குந்தி தேவி பெற்றிருந்த வரத்தின் காரணத்தினால இந்திரனை அழைத்த போது இந்திரனால் அளிக்கப்பட்ட மகன் வந்து அர்ஜுனன். அப்படிப்பட்ட அர்ஜுனன் அவன் மாணவ பருவத்திலிருந்தே துரோணாச்சாரியருக்கு மிகவும் பிடித்தமான சீடனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இதுதான் அர்ஜுனனுடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கலாம். துரோணாச்சாரியர் அர்ஜுனனை தன்னுடைய மிகச்சிறந்த மாணவனாக ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் அர்ஜுனனுக்காக அவர் எல்லா விதமான அஸ்திர கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். ஏன் அர்ஜுனனை மட்டும் அவர் பாரபட்சம் பார்த்தாரா குரு அப்படின்னா கிடையாது. குருவோ கிருஷ்ணரோ எப்பவுமே வந்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்கறது கிடையாது. அதே சமயத்தில் எந்த ஒரு சீடன் குரு கிட்ட அதிகமாக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு முன் வரானோ அத்தகைய சீடனுக்கு வந்து விஷயங்கள் அதிகமாக சொல்லி கற்றுத்தரப்படும். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், யாய தாமாம் பிரபத்தியந்தே தாம் சுதேவ பஜாமகம், அடுத்தவரி மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. யார் எங்கிட்ட எந்த அளவுக்கு சரணடைகிறாங்களோ அந்த அளவுக்கு நான் பிரதிபலன் கொடுக்குறேன், அதே மாதிரி தான் எல்லாரும் பின்பற்றாங்க. சாதாரண மனிதர்கள் கூட அதே மாதிரி தான் செய்கிறாங்க. அப்படின்னா என்ன, சாதாரண மனிதர்கள்னா பொதுவாக நம்ம வந்து இங்கே குரு சாதாரண மனிதர்களாக நம்ம நினைக்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், மனிதர்களும் ஜீவாத்மாக்களும் அதே வழியை பின்பற்றாங்க. யாரு எந்த அளவுக்கு குரு கிட்ட சரணடைகிறாங்களோ அந்த அளவுக்கு குரு அவங்களுக்கு வந்து விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். எப்ப நம்ம வந்து குருவுக்கு முறையான சேவைகளை செய்கிறோமோ அப்ப திவ்ய ஞானம் தானா உள்ள வரும். நம்ம வந்து தினமும் இங்க தினசரி குரு பூஜை பிரபுபா குரு பூஜை பண்ணும்போது நம்ம பல நேரங்களில் வந்து தினசரி நம்ம பாடுறோம், ஆனால் பல நேரங்களில் நம்ம அதை வந்து யோசிச்சு பார்க்கறது கிடையாது. அந்த பாடல்களில் வந்து நம்ம என்ன சொல்றோம், திவ்ய கியான் ஹிருதய பிரகோஷித்து, குருதேவர் நமக்கு வந்து திவ்ய கியானத்தை இதயத்தில் கொடுக்குறாரு அப்படின்னு. எப்படி கொடுக்குறாரு அவர், எப்போ நம்ம வந்து குருதேவருடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ முழுமையாக எடுத்துக்கொள்கிறோமோ அப்போ நமக்கு வந்து அதெல்லாம் நடந்துடும். குருமுக்க பத்ம வாக்கிய சித்தத்தை கோரிய வாக்கியம் ஆறு நோக்கோ ரீகமான குருவனுடைய திருவாயிலிருந்து என்ன மலருதோ அதை வந்து நம்மளுடைய இதயத்தில் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும். அப்போ எப்போ நம்ம குருவனுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ நமக்கு வந்து வேற எந்த ஆசைகளும் இல்லாமல் இருக்கிறோம். ஆறு நோக்கோ ரீகமான எனக்கு வேற எந்த ஆசைகளும் கிடையாது. அந்த சமயத்தில் வந்து நமக்கு குரு நமக்கு அந்த மாதிரி பக்தியில் நம்ம குருவை சார்ந்து இருக்கும்போது அப்போ நமக்கு வந்து திவ்ய ஞானம் உள்ள நமக்கு கொடுக்கப்படும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே துரோணாச்சாரியருக்கு மிகவும் பிடித்தமான சீடனாக இருந்தான் அர்ஜுனன். துரோணாச்சாரியரை வந்து மிகவும் மிகுந்த விதத்தில் திருப்திப்படுத்தினான். எல்லாரும் பாடத்தில் அதிக நாட்டம் காட்டாமல் இருந்த போதிலும் துரோணாச்சாரியர் கிட்ட அர்ஜுனன் கல்வியில் மிகுந்த நாட்டம் காட்டினான். எல்லாரும் விளையாடுவாங்க, அர்ஜுனன் வந்து நானும் கற்றுக்கொள்ளணும்னு நினைப்பான். ஒரு முறை துரோணாச்சாரியர் தன்னுடைய மகனான அஸ்வத்தாமனுக்கு அவர் சக்கரவியூகத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பார். மற்றவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஆனால் அர்ஜுனை மட்டும் போய் அவங்க கற்றுக்கொள்வோம். எல்லாரும் விளையாட்டில் ஆர்வம் செலுத்துவாங்க, அர்ஜுனன் வந்து அந்த சக்கரவியூகத்தை பற்றி கற்றுக்கொள்றதுல ஆர்வம் காட்டுவோம். இப்படி பல விதங்களில் ஒரு தர அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியருடைய மகன் இருந்தாலும் தன்னுடைய மகனை காட்டிலும் துரோணாச்சாரியர் அர்ஜுனனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார். அது வந்து அஸ்வத்தாமனுக்கே பொறுக்காது. ஏன் என்னுடைய தந்தை எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அர்ஜுனனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, தந்தைகிட்டே கேட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் துரோணர் வந்து அந்த கிளியை வச்சு காட்டுவார். எல்லாருக்கும் தெரியாது, சொல்ல தேவை. அந்த கிளியை வச்சு காட்டுவார் அர்ஜுனன் தான் மிகச்சிறந்த சீடன், அர்ஜுனன் எந்த அளவுக்கு புத்திசாலி உடையவனா இருக்கிறான் அப்படிங்கிறது. அர்ஜுனன் பார்த்தா ஒரு முறை இன்னொரு முறை என்ன ஆகுனா சில பிரபப்பா இங்க மேற்கோள் காட்டுறார், இரவு நேரத்துல பயிற்சி பெறக்கூடியவனா இருந்தான் அர்ஜுனன். நேரத்தை வீணடிக்க மாட்டான், நேரத்தை வீணடிக்க மாட்டான் அர்ஜுனன். ஒரு தடவை அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாரும் அறையில் இருப்பாங்க மாலை இரவு நேரம். அப்போதைக்கு பீமன் வந்து சாப்பிட்டு இருப்பான். அர்ஜுனன் போய் பீமன் கிட்ட கேட்பான், ஆனால் இருட்டா இருக்க எப்படி நான் சாப்பிட்றீங்க, கை இருக்கு வாய் இருக்கு இதுக்கு நடுவில் ஒரு பொருளும் அதனுடைய இலக்கும் உனக்கு தெரியும் போது இருட்டு என்ன வெளிச்சம் என்ன அது ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லி பீமன் சொல்லுவான். அதை கேட்டு அர்ஜுனனுக்கு வந்து யோசனை வரும், ஓ அப்போ நம்ம வந்து நம்மளுடைய இலக்கை இரவுலையும் தாக்க முடியும், போர் விதைய வெல் பயிற்சியை வந்து இரவுலையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவன் வந்து இரவுல போய் பயிற்சி பண்ணுவான். துரோணாச்சாரியர் வந்து ஆச்சரியப்படுவார், இந்த இரவுல வில் விதையை நான் உனக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கவே இல்லையே, உனக்கு எப்படி இந்த ஒரு எண்ணம் வந்தது சொல்லுவா. பீமனை பார்த்தேன்னு எனக்கு ஆர்வம் வந்தது. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கணும், விஷயங்களை தெரிந்து கொள்றதுல ஆர்வமுடைய ஒரு சிஷ்யனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியர் அர்ஜுனனை மிகவும் புகழ்வார். அர்ஜுனனுக்கு மிகவும் துரோணருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சீடனா அர்ஜுனன் விளங்கினான். அதுவும் வந்து நம்ம அதுலேருந்து கற்றுக்கொள்ளலாம். நம்ம வந்து நம்மளுடைய குருவை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான வெற்றிகளும் நமக்கு நிச்சயமாகும். அர்ஜுனன் அந்த விதத்தில் நமக்கு ஒரு உதாரணமாக விளங்குறார். அப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே விளக்கி சொல்கிறார் எப்படி அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் திருமணம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி துருபத மகாராஜர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணும், தப்பு கிடையாது. சில பிரபுபா சுருக்கமாக சொல்லியிருக்க, அதை நம்ம விளக்கி பேசலாம். பெரும்பாலும் நான் அதிகமாக கதை சொல்ல மாட்டேன், சில பிரபுபாத் பொருளுரை முழுக்க கதை தான் இருக்கு. நம்மளும் மகாபாரதம் பேசலாம் தவறு கிடையாது. திருபத மகாராஜர் அவர் துரோணரும் அவரும் ஒரே குருகுலத்தில் படித்தாங்க. துரோணாச்சாரியரும் திருபதரும் ஒரே குருகுலத்தில் படித்தார்கள். ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. அந்த நண்பர்களாக இருந்தபோது திருபதன் வந்து துரோணருக்கு சொல்லியிருப்பார், நான் வந்து உன்னுடைய நண்பர், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு. அதன் பிறகு காலப்போக்கில் இவர் நாட்டுக்கு மன்னராயிடுவார். இவர் துரோணாச்சாரியர் ஒரு ஏழை பிராமணராக இருப்பார். இவர் போய் ஒரு தடவை போய் அவர் அணுக போவார், திருபதர் அணுகிறதுக்காக துரோணர் போவார். அப்போ திருபதன் சொல்லுவான், நண்பன் அப்படின்லாம் நீ என்கிட்ட பேசாத, நட்பு அப்படிங்கிறது சமநிலையில் சம அந்தஸ்து உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நட்பு இருக்க முடியும், அது வாஸ்தவம். திருபதன் சொன்னதில் ஒரு விதத்தில் தவறு கிடையாது. ஏன்னா நட்பு அப்படிங்கிறது சம அந்தஸ்து உள்ளவர்களுக்கு இடையில மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம வந்து திரைப்படங்கள்ல வேணா பார்க்கலாம், ஒரு பிறக்காரன் பணக்கார ஹீரோ வந்து இன்னொரு ஏழை ஹீரோ கிட்ட நட்புல அப்படியே மயங்கி நிக்கிறது, இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமானது கிடையாது. நம்ம பார்க்கலாம், யார வந்து வியாபாரத்துல இருக்காங்களோ அவங்க அதே மாதிரி நிலையில இருக்கவங்களோட தான் நட்பு கொள்ள முடியும். எல்லோரும் எல்லாருக்கூடையும் நட்பு கொள்ள முடியாது, எல்லோரும் எல்லாருக்கூடையும் பழகலாம். ஆனால் நட்பு அப்படின்னு வரும்போது யாருக்கு ஒரே மாதிரியான சுபாவங்கள் இருக்கோ, யார் ஒரே மாதிரியான அந்தஸ்தில் இருக்காங்களோ அவங்க கூட தான் வந்து நட்பு கொள்ள முடியும். நீங்கள் பார்த்தீங்க உறவு கொள்ள முடியும் அவங்க கூட தான். அதனால தான் வந்து வேத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரே மாதிரியான சுபாவம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஜாதகம்லாம் பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரே மாதிரியான சுபாவம் இருக்கிறவங்க ஒத்து போக முடியும், உறவு உறவு மலர முடியும். அவங்களுடைய சுபாவம் ஒத்து போகலை அப்படின்னா அங்கே வந்து உறவு இருக்க முடியாது. அதனால தான் வேத கலாச்சாரத்தில் வந்து ஒரே ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களாக பார்ப்பாங்க, ஒரே மாதிரியான ஒரே தன்மை, ஏறக்குறைய ஒரே தன்மைகள். அதே சமயத்தில் வந்து பெண் வந்து ஆணை காட்டிலும் கொஞ்சம் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த உறவு மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே அந்த காரணத்தினால தான் திருபத மகாராஜ் சொல்கிற, நீ பிராமணன் அப்படிங்கிற முறையில் என்கிட்ட என்ன வேணாலும் கேளு, நான் அவனுக்கு தரேன், ஏன்னா அது சத்திரியனுடைய கடமை. ஆனால் நண்பன் அப்படின்னு வந்து நீ என்கிட்ட கேட்காத, நீ வந்து சும்மா ஒரு பிராமணன், ஏழை பிராமணனா, பணக்காரனா, ராஜா, எப்படி நம்ம ரெண்டு பேரும் நட்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி திருபதன் சொன்ன, அது துரோணருக்கு அபராதம், துரோணருக்கு பயங்கர கோபம் வந்து அவர் வந்து அதனால் அவமானப்பட்டு அதுக்கப்புறம் வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த குரு வம்சத்தினருக்கு குருவாக செயல்பட்டு அவங்களை எல்லாருக்கும் பாடம் கற்றுக் கொடுப்பார். அவங்க பாடம் கற்றுக்கொண்ட பிறகு குரு தட்சிணை கொடுக்க வரும்போது, உங்ககிட்டருந்து நான் எனக்கு சாதாரண குரு தட்சிணைலாம் வேண்டாம், நீங்கள் துருபதனை வந்து தர தர நிறுத்திட்டு வரணும். துருபதன் என்ன அவமானப்படுத்துனா அந்த துருபதனை நீங்கள் வந்து தர தர நிறுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதல்ல துரியோதனன் போய் படையெடுத்து போவான், படைகளோடு போவான் துருபதனை வெற்றி கொள்றதுக்கு. ஆனால் துருபதன் கிட்ட தோல்வி அடைஞ்சு வருவான் துரியோதனன். அதற்கு பிறகு பாண்டவர்கள் அஞ்சு பேர் படை இல்லாமல் போய் துருபதனை வெற்றி கொண்டு வருவான். துருபதனை வெற்றி கொண்டதில் முக்கிய பங்கு வகித்தது அர்ஜுனன். அர்ஜுனன் துருபதனை வெற்றி கொண்டு தன்னுடைய குரு கிட்ட சமர்ப்பிப்பான். இப்படி இதன் மூலமாகவும் துரோணாச்சாரியரை அர்ஜுனன் திருப்திப்படுத்தினான். ஆனால் திருபதன் இதனால் அவமானப்பட்டார். மறுபடி திருபதனுடைய அவமானம் என்னத்துக்கு காரணமாச்சு? திருபதன் நினைச்சார், என்ன வந்து துரோணன் அவமானப்படுத்திட்டார், துரோணனை கொல்லக்கூடிய ஒரு மகன் எனக்கு தேவை அப்படின்னு அவர் போய் யாகம் பண்ண ஆரம்பிப்பார். துரோணரை கொல்றதுக்கான யாகம் பண்ணும் போது அந்த யாகத்துல இருந்து திருஷ்டத்யும்னன் பிறப்பான். திருஷ்டத்யும்னன் ரதத்தோடு வருவான். திருஷ்டத்யும்னன் ஒரு மாவீரன். திருஷ்டத்யும்னன் துரோணரை கொல்றதுக்காகவே பிறப்பான். பிற்காலத்தில் துரோணர் தன்னுடைய பெருந்தன்மையினால திருஷ்டத்யும்னனுக்கு போர்க்களையும் கற்றுக் கொடுப்பார். மகாபாரதத்தில் பகவத்கீதையில பார்த்தோம்னா ஆரம்பத்தில் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் சாரி துரியோதனன் சுட்டி காட்டுவான் துரோணர் கிட்ட, பாருங்க எய்தாப்புல உங்களுடைய சிஷ்யன் திருஷ்டத்யும்னன் படைகளை அணிவகுத்து தளபதியா இருக்கான். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் திருபதனுடைய மகனான திருஷ்டத்யும்னன் தான் படை தளபதியாக செயல்பட்டான் பாண்டவர் சேனையில். அந்த திருஷ்டத்யும்னன் எதிர்த்தரப்பில் இருக்கிறான், உங்களுடைய சீடன் பாருங்க அப்படின்னு சொல்லி வஞ்சகமா துரியோதனன் வந்து துரோணரை திட்டுவான். உங்களுடைய நீங்க வந்து உங்களை கொள்றதுக்காகவே அவன் பிறந்தான்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க வந்து பெருந்தன்மையில அவனுக்கு அவனை சீடனாக ஏற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்தீங்களே பாருங்க எய்த்தாப்புல நிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது நம்ம பார்த்துருக்கோம் கீதையில ஆரம்பத்துல முதல் அத்தியாயத்திலேயே. இப்படி திருஷ்டத்யும்னன் பிறந்த அதே வேள்வித்தையில அப்பதான் திரௌபதியும் பிறப்போம், திரௌபதியும் தோன்றுவான். அந்த திரௌபதிய தன்னை போர்ல தோற்கடிச்ச அர்ஜுனனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி துருபதர் விருப்பம் கொண்டிருப்பார். இருந்தாலும் அந்த சமயத்துல வந்து அவர் விருப்பம் கொண்டிருப்பார், அதுக்குள்ளார நடுவுல என்ன ஆகும், இந்த அரக்கு மாளிகையில பாண்டவர்கள் வதம் நடந்து வரதம் எல்லாம் அடைஞ்சு போயிட்டார்கள் அப்படின்னு செய்தி கிடைச்சதையும் திருபதர் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருப்பார். இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு எண்ணம், ஒருவேளை அர்ஜுனன் உயிரோட இருந்தான்னா நம்ம சுயம்பரம் ஏற்பாடு பண்ணோம்னா அந்த சுயம்பரத்துல அர்ஜுனன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லி சுயம்பரம் ஏற்பாடு பண்ணி அந்த மீன் வடிவமைப்பு அது எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஸோ அந்த மீனெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவர் பண்ணுவார். அந்த சுயம்பரத்தில் தன்னுடைய திறமையை நிரூபித்து அர்ஜுனன் திரௌபதியை திருமணம் செய்து கொள்வார். இப்படி அர்ஜுனன் மிகச்சிறந்த ஒரு வில்வித்தையில் மிகச்சிறந்த ஒரு நபராக விளங்கினார். அதே மாதிரி இங்கே எப்படி அர்ஜுனன் சுபத்ராவை திருமணம் செய்து கொண்டார் அதையும் வந்து ஷீல பிரபுபா விளக்குறார். அப்புறம் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இந்திரபிரஸ்தத்தில் இருந்தபோது அவங்க அப்படியே ஒரு பக்கம் காட்டில் போகும்போது அந்த காண்டவ அந்த காண்டவ வனம் அந்த வனத்துக்கு போவாங்க. அந்த வனத்தில் வந்து ஒரு பிராமண ரூபத்தை அக்னி தேவன் வந்து அர்ஜுனன் கிட்ட வேண்டுவான், எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க, என்ன என்ன வேணும் என்ன கேட்டாலும் நான் தரேன், இந்த காடு மொத்தமும் எனக்கு வேணும் அக்னி தேவன். ஏன்னா அக்னி தேவனுக்கு முன்னாடி ஒரு தேவ ஒரு ராஜன் அவர் வந்து நிறைய யாகங்கள் பண்ணி அதில் நிறைய நெய் ஊற்றி அந்த நெய்யெல்லாம் நிறைய குடித்ததுனால அக்னி தேவருக்கு வியாதி வந்திருக்கும். அந்த வியாதியிலேருந்து குணமாகறதுக்கு அந்த காட்டை சாப்பிடணும். அந்த காடை வந்து அந்த காட்டில் நிறைய மூலிகைகள் இருக்குது, அதனால அக்னி தேவன் அந்த காட்டை நான் சாப்பிடணும்னு விருப்பப்படுவார். இருந்தாலும் அந்த காட்டை சாப்பிட்றதுக்காக அக்னி தேவன் முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இந்திரன் வந்து தடுத்துருவான். ஏன்னா இந்திரனுடைய நண்பன் அந்த காட்டுக்குள்ளார இருப்பான், அந்த காட்டுக்குள்ளார இந்திரனுடைய நண்பன் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்திரன் வந்து தடுப்பார். இந்திரனுக்கும் அக்னி தேவனுக்கும் இந்த மாதிரி ஒரு மனஸ்தாபம் இருந்தது. அதனால அக்னி தேவன் கிருஷ்ணர் அர்ஜுனன் ரெண்டு பேரும் அங்கே இருப்பாங்க. கிருஷ்ணர் தேரோட்டிட்டு போயின்னு இருப்பார் அர்ஜுனனுக்காக. அந்த சமயத்தில் அக்னி தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக அர்ஜுனன் இந்திரனை எதிர்த்து போர் தடுப்பார். இந்திரன் அதனால் தோற்கடிக்கப்பட்டு அதன் பிறகு ஒன்றும் முடியாமல் விட்டுருவாங்க. அந்த மொத்த காட்டையும் வந்து அக்னி தேவன் சாப்பிடுவார். காடு மொத்தமாக அழிஞ்சதுக்கப்புறம் காடு அழிஞ்சேன்னு சொல்லிட்டு உள்ள பூமிக்குள்ளார பதிஞ்சு ஒருத்தன் மாயாசுரன், மாயா அப்படிங்கிற ஒரு அசுரன் இருப்பான். அந்த அசுரனை வந்து அதன் பின்னாடி மறுபடியும் அக்னி தேவன் விரட்டும் போது அந்த மாயா வந்து அர்ஜுனன் கிட்ட சரணடைவான். அர்ஜுனன் கிட்ட சரணடைஞ்சதையும் அர்ஜுனன் அவனை காப்பாற்றுவார். அர்ஜுனன் அவனை காப்பாற்றுனதுனால மாயாசுரன் வந்து அர்ஜுனனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி விருப்பப்படுவான். அப்போ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கூட்டிகிட்டு போய் யுதிஷ்ட மகாராஜை கொடுக்கும்போது யுதிஷ்ட மகாராஜ் எங்களுக்கு ஒரு மாளிகை கட்டி கொடுன்னு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த மாளிகையை வந்து மாயாசுரன் கட்டி கொடுப்பான். அந்த மாளிகை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமாக இருக்கும். அந்த மாளிகையில் எது எங்கே இருக்குன்னு யாருக்கும் புரியாது. அந்த மாளிகைக்கு ஒரு தடவை விஜயம் பண்ணும்போது தான் துரியோதனன் வந்து தரை நினச்சி தண்ணிக்குள்ளார விழுந்துருவான். அதை பார்த்து திரௌபதி சிரிப்பாக, அதுக்கப்புறம் அந்த அவமானத்தினால சூது வரும். இப்படி கதை அப்படியே போயிட்டே இருக்கும். இப்படி அந்த மாயாசுரனை தாக்கி அதன் மூலமாக அர்ஜுனன் தன் அந்த மாயாசுரனை தாக்கும்போது அந்த நேரத்தில் தான் அக்னி தேவர் அர்ஜுனனுக்கு காண்டீவத்தை கொடுப்பார். அந்த போரில் ஈடுபடணும், இந்திரன் எல்லாத்தையும் தாக்கணும், இந்த காட்டை வந்து மாயாசுரனை தாக்கிறதுல மாயாசுரன் வர்றதுக்கு முன்னாடி அந்த காட்டை அழிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வருவாங்க. இந்த
அக்னிதேவர் காட்டை சாப்பிட்றதை தடுக்கிறதுக்காக எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களெல்லாம் தடுத்து போர் விடணும் அப்படிங்கும் போது அர்ஜுனன் காண்டீவன் கேட்பான், எனக்கு ஒரு வில்லு, சிறப்பான வில்லு கொடுங்க. அப்போ அக்னிதேவர் அர்ஜுனனுக்கு காண்டீவன் கொடுப்பார். அதே அதுக்கப்புறம் அந்த மாயாதேவன் வந்து அர்ஜுனனுக்கு தேவதத்தம் சங்கு கொடுப்பான். இப்படி மகாபாரத்தில் நம்ம பல நிலங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபா இங்கே அர்ஜுனன் இந்திரலோகத்துக்கு போனது, அங்கே ஊர்வசியை சந்தித்தது. ஊர்வசி அர்ஜுனனை வந்து அர்ஜுனன் கிட்ட தன்னை திருப்திப்படுத்தணும்னு வேண்டினது, அதையும் சுட்டி காட்டுறார். இதுவும் இங்கே ஒரு சத்திரியனுடைய சுபாவத்தை பார்க்கலாம். சத்திரியனுடைய தன்மை என்ன அப்படின்னா, எப்போ ஒரு பெண் தன்னை அணுகிறாளோ அந்த பெண்ணை வந்து திருப்திப்படுத்த வேண்டியது சத்திரியனுடைய கடமை. சத்திரியனை வந்து எத்தனை திருமணம் செய்தாலும் செய்து கொள்ளலாம், அது வந்து ஒரு சத்திரியனுடைய தன்மை. அதன் அடிப்படையில் வந்து ஊர்வசி இந்திரனை அணுகுவான், என்னை வந்து நீ திருப்திப்படுத்த அப்படின்னு. ஆனால் அதே சமயத்தில் சத்திரியன் வந்து தர்மத்துக்கு புறம்பாக எதையுமே செயல்படுத்த மாட்டான், சத்திரிய தர்மத்தை அவன் வந்து கைவிட மாட்டான். அவன் அர்ஜுனன் சொல்கிறான், என்னுடைய தர்மத்தின் பிரகாரம் நீங்கள் வந்து எனக்கு தாய் ஸ்தானத்தை உடையவர்கள். ஊர்வசி அந்த பரம்பரை அது எல்லாமே வந்து முன்னாடி அந்த குருவம்சத்தினுடைய மூதாதையர் ஒருத்தன் வந்து ஊர்வசி மூலமாக பிறந்தவன், அதனால் நீங்கள் எனக்கு தாய் ஸ்தானத்தை உடையவங்க, நான் வந்து உங்களுடைய ஆசையை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு அர்ஜுனன் மறுத்துடுவான். அதனால் ஊர்வசி வந்து அர்ஜுனனுக்கு சாபம் கொடுத்துருவான், நீ வந்து ஆண்மகனாக இல்லாமல் போயிடுவ அப்படின்னு. அந்த சாபத்துக்கு தீர்வாக வந்து அர்ஜுனன் அதுக்கு பின்னாடி வனவாசத்தில் இருக்கும்போது அவர் வந்து அரவாணியாக வாழ்ந்தார். அதுவும் நம்ம வந்து படித்தோம் ஸ்ரீல பிரபுபா அதையும் சொல்ல. இப்படி அர்ஜுனன் அந்த ஊர்வசியோடு நடந்து கொண்டதுலேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம், எப்படி வந்து வேத கலாச்சாரத்தில் ஒரு சத்திரியன்றிருந்தாலும் புலன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதாக திகழ்ந்தது அப்படின்னு, தர்மத்தை எந்த அளவுக்கு அவங்க வந்து தர்மத்தின் அடிப்படையில் அவங்க வந்து உறவு கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ தர்மம் அப்படிங்கிறதே கிடையாது, அதுவும் குறிப்பாக காமம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல தர்மத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டிடுறாங்க. எத்தனை விவாகரத்து, எத்தனை ஒரு 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 பெண் ஒரு பெண்ணுடைய தர்மம் என்ன அப்படின்னா தன்னுடைய கணவனுக்கு சேவை பண்ணுறது, கணவனை யாரை ஏற்றுக்கொண்டாலும் அந்த நபரை தன்னுடைய ஆயுள் முழுக்க தொண்டு பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி எத்தனை இடங்களில் வந்து அந்த தர்மம் அப்படிங்கிறது சீர்குலைஞ்சு போயிருக்கு, எத்தனை திருமணங்கள் நடக்குது, ஒவ்வொரு ஒரு ஜாதி விட்டு ஜாதி எத்தனை திருமணங்கள் நடக்குது தங்களுடைய சொந்த முடிவில். இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்துட்டுருக்கு, இன்றைக்கி தர்மம் அப்படிங்கிறது சீர்குலைஞ்சு போயிருக்கு. ஆனால் அர்ஜுனன் அவ்வளவுதான், அவனுக்கு எவ்வளவுதான் பெரிய மன்னனாக இருந்தாலும் அவன் வந்து தர்மத்தின் அடிப்படையில் அர்ஜுனன் வந்து வாழ்ந்தான். அதனால தான் அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு நபராக இன்னைக்கும் விளங்குறான். அதுக்கப்புறம் இங்கே மேலும் சொல்லப்படுது எப்படி அர்ஜுனன் வந்து அவங்க எல்லாம் இந்த சூதாட்டத்தை எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் அர்ஜுனன் காட்டில் வசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி காட்டில் வசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க பக்கத்தில் இருக்காங்களே இவங்களை சீண்டனும்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து அவங்களுக்கு பக்கத்துலேயே கொட்டகை போட்டு அவங்கள ரொம்ப பிரச்சனை பண்ணணும்னு நினைப்போம். அதாவது பாண்டவர்களை வந்து அவமானப்படுத்தணும், நீங்கள் எல்லாம் வனவாசமாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தணும்னு நினைப்பான். அப்போது அந்த சமயத்தில் கந்தர்வர்கள் வந்து துரியோதனனை கைது செஞ்சிருவான், துரியோதனனை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய என்னதான் துரியோதனன் நமக்கு எதிரியாக இருந்தாலும் நம்மளுடைய வம்சத்தை சேர்ந்தவன் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து துரியோதனனுக்காக கந்தர்வர்களை எதிர்த்து போர் பிரிப்பான். அந்த மாபெரும் போரில் அர்ஜுனன் வெற்றி கொண்டு துரியோதனனை விடுவிப்பான். துரியோதனனும் அந்த இடத்துல வந்து தன்னுடைய சத்திரிய தன்மையை காட்டுவான், நீ என்னை விடுவிச்ச, உனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். துரியோதனன் வாக்குறுதி கொடுத்துருப்பான். உனக்கு வந்து துரியோதனனும் ஒரு விதத்தில் சத்திரியன். நம்ம வந்து முந்தானத்தை சொல்லும்போது சொன்னோம், ஒருத்தர் வந்து சத்திரியனாக இருந்தாலும் அவன் வந்து கிருஷ்ண பக்தனாக இல்லை. ஒரு சத்திரியனுடைய முக்கிய கடமை, ஒரு மன்னனுடைய முக்கிய கடமை தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய பிரஜைகளை பிறப்பு இறப்புலேருந்து விடுவிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படி விடுவிக்கணும் அப்படின்னா அவன் பக்தனாக இருக்கணும். அவன் பக்தனாக இல்லாத பட்சத்தில் அவன் மன்னனாகிறதுக்கான தகுதி இல்லாதவனாக ஆயிடுறான். அதனால தான் துரியோதனன் வந்து மன்னனாக கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் விரும்பினார். அதே சமயத்தில் சத்திரியனுக்கான ஒரு சில தன்மைகளும் துரியோதனன்ட்ட இருந்தது. துரியோதனன் சொன்னால், நீ என்னை காப்பாற்றி இருக்க அர்ஜுனா, உனக்கு என்ன எந்த சமயத்தில் வேணாலும் கேளு தரேன், இப்பயே உங்களுக்கு ராஜ்யம் வேணுமா தரேன். ஆனால் அர்ஜுனன் வந்து நீ எனக்கு எப்போ தேவையோ நான் அப்போ கேட்குறேன்னு கேளு. அதன் பிறகு குருக்ஷேத்திர யுத்தத்தில் கூட ஒரு சமயத்தில் அர்ஜுனன் ஒரு சமயத்தில் வந்து துரியோதனன் பீஷ்மர் தேவர்கிட்ட சொல்வான், நீங்கள் வந்து பாண்டவர்களை எதிர்த்து போரிட மாட்டேங்கிறீங்க, பாண்டவர்களை நீங்கள் அழித்தே ஆகணும், அவங்கள கொன்றாகணும் அப்படின்னு சொல்லி பீஷ்மரை ரொம்ப அவமானப்படுத்துவான் துரியோதனன். அதனால கோபம் வந்த பீஷ்மர், நாளைக்கே நான் பாண்டவர்கள் அஞ்சு பேரையும் நான் கொன்னுறேன், என்கிட்ட அஞ்சு அஸ்திரம் இருக்குன்னு சொல்லி அஞ்சு அஸ்திரத்தை காட்டுவார். இந்த அஞ்சு அஸ்திரத்தை வச்சு நாளைக்கே நான் பாண்டவர்கள் அஞ்சு பேரையும் கொல்ல போகிறேன் பீஷ்மர் சொல்லுவார். உடனே துரியோதனன் சொல்லுவான், சரி அந்த அஸ்திரத்தெல்லாம் எங்கிட்ட கொடுங்க, நான் வச்சுருக்கேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு தரேன், ஏன்னா ராத்திரி யாராவது வந்து கேட்டால் இவர் ஏதாவது கொடுத்துருவார், இவர் மனசு எதாவது மாறி போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனை அந்த அந்த அஸ்திரத்தையும் வாங்கி வச்சுருப்பான். கிருஷ்ணர் சர்வம் அறிந்தவர், பாண்டவர்கள் வெற்றி பெறணுங்கிறத விரும்பக்கூடியவர். கிருஷ்ணர் சொல்லுவார் அர்ஜுனன் கிட்ட, நீ இது வந்து இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது, அங்கே நீ போய் துரியோதனன்ட்டிருந்து அந்த அஸ்திரத்தை வாங்கிட்டு வா, நான் கேட்டால் கொடுக்க போகிறானோ அவன் உனக்கு கொடுக்குறேன் நானே, முதல்ல நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தானே துரியோதனன், நீ போய் கேட்டு கொடுப்பான் அப்படின்னு கிருஷ்ணர் அனுப்பி வைப்பார். அர்ஜுனன் இருப்பான், வருவான், நீ எனக்கு அப்போ வாக்குறுதி கொடுத்தியே, இப்போ நான் உங்ககிட்ட இருந்து உனக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கேன், ஓ ரொம்ப சந்தோஷம், இந்த நாடு வேணுமா எடுத்துக்கோ, போரை நிறுத்திடலாம், நாடு வேணுமா எடுத்துக்கோ தரேன் அப்படின்வான். இல்லை எனக்கு நாடு தான் வேணாம், நாங்கள் சண்டை போட்டே வாங்க, உங்ககிட்டருந்து பிக்ஷா வாங்க நாட்டு எங்களுக்கு தேவை, அந்த அஞ்சு ஆயுதத்தை கூடன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ இது மாதிரி கிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாற்றுவார். கிருஷ்ணர் பல நேரங்களில் அர்ஜுனனை காப்பாற்றுறதுல முக்கியத்துவம் கொடுப்பார். நம்ம மகாபாரத போர்க்காலத்தில் நேற்று கூட திவ்ய பிரபந்த பிரபு மாலையில் சொல்லிட்டு இருந்தார், எப்படி இரண்டு முறை பீஷ்மர் அர்ஜுனனை முழுமையாக தாக்கி அர்ஜுனன் ஏறக்குறைய மடிய வேண்டிய சூழ்நிலை வந்தபோது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காக ஆயுதம் ஏங்கின. கிருஷ்ணர் முதல்ல சொல்லியிருந்தார், நான் வந்து ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்திருந்தார், நான் வந்து இந்த போரில் ஆயுதம் தாங்க மாட்டேன், நான் வந்து வெறுமனே ஒரு ஆலோசகராக தான் செயல்படுவேன் அப்படின்னு. இருந்தாலும் தன்னுடைய சத்தியத்தை மீறினர், தன்னுடைய பக்தனுக்காக அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய சத்தியத்தை மீறினர். பீஷ்மரை தாக்கிறதுக்கு முன் வந்தார் பீஷ்மர், அதுக்கு முன்னாடி சொல்லுவார், நாளைய போரில் ஒன்று அர்ஜுனன் மடியணும், இல்லை இந்த கிருஷ்ணர் குறுக்க வரணும், கிருஷ்ணர் தன்னுடைய உறுதியை மீறணும், அந்த ரசத்தை வந்து பீஷ்மர் அனுபவிப்பார். இதுதான் வந்து வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நமக்கு பீஷ்மருடைய நிலையை பற்றி சொல்கிறாங்க. ஒரு சிலர் நினைப்பாங்க, எதுக்காக பீஷ்மர் எதிர்தரப்பிலிருந்து போரிடணும், எதுக்காக பீஷ்மர் எதிர்தரப்பிலிருந்து போரிடணும்னா, பீஷ்மர் அந்த மாதிரியான ஒரு ரசா, பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவில் அந்த மாதிரியான ஒரு உறவு முறை, அங்க அந்த உறவு முறையை ரசிக்கிறதுக்காக கிருஷ்ணரோட கிருஷ்ணருக்கு எதிர்த்து நின்று சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு உறவு முறையை அந்த ரசிக்கக்கூடிய ஒரு பாவம், அதுதான் பீஷ்ம தேவருக்கு இருந்து. அந்த பாவத்துக்காக தான், அந்த விஷயத்தை ரசிக்கிறதுக்காகத்தான் பீஷ்மர் வந்து எதிர்த்தரப்புல இருந்து போர் புரிந்தார். அதுதான் உண்மையான காரணம், பீஷ்ம தேவர் எதுக்காக எதிர்த்தரப்புல இருந்து போர் புரிந்தார். ஸோ அப்படி அர்ஜுனனுக்காக தன்னுடைய பக்தனுக்காக கிருஷ்ணர் தான் கொடுத்த வாக்குறுதியை மீறினார், நான் போரில் ஈடுபட மாட்டேன்னு சொன்னார், அந்த வந்து மீறினார் அவர். அதனால கிருஷ்ணர் பக்த வக்சலான்னு அறியப்படுறார். கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்களுக்காக என்ன வேணாலும் செய்வார், அதுவும் குறிப்பாக அர்ஜுனனை போல தூய பக்தர்களைத்தான். அர்ஜுனன் கிருஷ்ணருக்காக எதை வேணாலும் செய்வான். எப்போ ஒரு பக்தன் கிருஷ்ணருக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேங்கிற நிலைக்கு வரானோ அந்த க்ஷணத்தில் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தனுக்காக எதை வேணாலும் செய்வார். அந்த க்ஷணத்தில் தன்னுடைய பக்தனை பாதுகாக்கக்கூடிய முழு பொறுப்பையும் கிருஷ்ணர் எடுத்துக்கிறார். இதுதான் அந்த பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு முறை. பகவான் பக்தர்கள் எல்லாரையும் எல்லார் மேலேயும் மிகுந்த அன்புடையவராக இருக்கார், பக்தர்களும் பகவான் மேலே அன்புடையவர்களாக இருக்கார். இது வந்து ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய உறவு முறைங்கிறது கிடையாது. பகவான் பக்தன் எந்த அளவுக்கு பகவான்கிட்ட உறவு முறை வச்சுக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி பகவானும் வந்து அவன் மேலே அன்பு செலுத்துகிறார். உண்மையில் சொல்லப்போனால் பகவான் பக்தர்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு பக்தர்கள் பகவான் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பை காட்டிலும் உயர்ந்தது. அதனால தான் பகவான் பக்தவத்சலான்னு அழைக்கப்படுறார். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பகவான் நினைக்கிறார், என்னுடைய பக்தர்கள் என் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு அவ்வளோ அதிகமாக இருக்கே, அந்த அன்பு என்ன அப்படிங்கிறத அவரே ரசிக்க விரும்புகிறார். அதுக்காக தான் பகவான் சைத்தன்யராக வந்தார். கிருஷ்ணர் சைத்தன்யா உருவெடுத்தது சைத்தன்யராக வந்ததுக்கு முக்கிய காரணம் அதுதான். என்னுடைய பக்தி ராதாராணி, ராதாராணி எப்படி இந்த மாதிரியான ஒரு பக்தியினுடைய இன்பத்தை அனுபவிக்கிறாங்க, என்னுடைய பக்தராக செயல்படுறது அப்படிங்கிறது நானாக இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கேன். அந்த நிலையை அனுபவிக்கிறதுக்காக பகவான் முழுக்க அப்படியே அந்த நிலையை தங்கி வர்றார் சைத்தன்ய மகாபிரபுவா. கிருஷ்ணர், கிருஷ்ணர் சாக்ஷாத் பகவான், அவரே ராதாராணி தன்னுடைய சிறந்த பக்தையினுடைய எண்ணத்தை தாங்கி வந்தார் சைத்தன்ய மகாபிரபு. இப்படி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காக போரில் ஈடுபட்டு பக்தவத்சலான்னு பெயர் பெற்றார். அப்புறம் பிற்காலத்தில் வந்து அர்ஜுனன் துவாரகையில் கிருஷ்ணரோடு இருப்பான். அந்த சமயத்தில் தான் கிருஷ்ணர் துவாரகையிலேருந்து மறைஞ்சார். துவாரகையிலேருந்து கிருஷ்ணர் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிற செய்தி அந்த மறைஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் வசுதேவர் மறைவார். வசுதேவர் மறைந்து விட்டார் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு இறுதிச் சடங்கு பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் அர்ஜுனன் வந்து வசுதேவருக்கு இறுதிச் சடங்கு பண்ணுவார். அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய 16108 மனைவியர்களும் விதவையாயிடுவாங்க. அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. காப்பாற்றக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கிட்டு அர்ஜுனன், அவங்க எல்லாரையும் நான் வந்து ஹஸ்தினாபுரம் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வரும்போது வர்ற வழியில் ஒரு வேடன் வந்து அர்ஜுனனை தோற்கடிச்சிருவான். ஒரு சாதாரண ஒரு வேடன் அர்ஜுனனை போர்க்களத்தில் தோற்கடிப்பான். போர்க்களத்தில் தோற்கடித்து அந்த 16108 மனைவிகளையும் அபகரித்து கொண்டு போயிடுவான். அர்ஜுனன் வந்து புலம்புவான். இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் பார்க்கணும். அர்ஜுனன் வந்து யுதிஷ்டர்கிட்ட வந்து புலம்புவான், ஓ கிருஷ்ணர் என் கூட இருந்தப்ப குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அவ்வளோ பெரிய மாவீரர்களையும் என்னால் கொல்ல முடியுது, கிருஷ்ணர் இப்போ என் கூட இல்லை, அதனால நான் வந்து ஒரு சாதாரண வேடன் கிட்ட தோற்று போயிட்டேன் அப்படின்மா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஆச்சாரியர்கள் நமக்கு விளக்கம் தராங்க, அந்த வேடன் யாரும் கிடையாது, சாக்ஷாத் பகவான் அவரே வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன். வேற யாரும் அர்ஜுனனை தோற்கடிக்க முடியாது. சிவபெருமான் இங்கே பிரபுப்பா அதையும் சொல்றார். சிவபெருமான் அர்ஜுனனோட போர் புரிந்தார். சிவபெருமான் அர்ஜுனனோட போர் புரிந்த போது சிவபெருமான் திருப்தி அடைஞ்சார். ஏறக்குறைய அர்ஜுனன் வந்து சிவபெருமானுக்கு சமமான நிலையில் போர் புரிந்தார். அவரை எதிர்த்து யாராலும் போர் புரிய முடியாது. ஆனால் அர்ஜுனன் சிவபெருமானை திருப்திப்படுத்தி பாசுபத அஸ்திரத்தை பெற்றுவான். இப்படி பல விதத்தில் அர்ஜுனன் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவனாக செயல்பட்டான். அது எல்லாவற்றுக்கும் மேலே அர்ஜுனனுக்கு புகழை கொடுக்கக்கூடியது, அர்ஜுனனுக்கு பெருமையை கொடுக்கக்கூடியது ஸ்ரீல பிரபுபாத் இங்கே விளக்கிறார். பகவத்கீதை இந்த மனித சமுதாயம் மொத்தத்துக்கும் வர்றதுக்கு காரணம் அர்ஜுனன். அதுதான் இந்த மற்ற எல்லா கலைகளை காட்டிலும், அர்ஜுனனுடைய மற்ற எல்லா சிறப்புகளை காட்டிலும் அர்ஜுனனுக்கு வந்து மிகவும் மேன்மை பொதிந்ததாக விளங்கக்கூடியது அர்ஜுனன் தான் மூல காரணம். இன்னைக்கு நம்ம மனித சமுதாயத்தில் நமக்கு பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு அமுதம் இருக்கிறதுக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருள் தன்னுடைய பகவத்கீதையினுடைய அறிமுகத்தில் அவர் வந்து கீத மகாத்மியத்திலருந்து மேற்கோள் காட்டுறேன். இந்த பகவத்கீதை அப்படிங்கிற அமிர்தத்தை, அது இது வந்து பால், இது சர்வ எல்லா உபநிஷத்துகளும் வந்து பசுவாக இருக்கு. அந்த பசுவிலேருந்து வர அந்த பசுவை பால் கறக்கக்கூடிய அதனுடைய பால், அதனுடைய சாரம், அது பகவத்கீதை. அந்த சாரத்தை வந்து அதை ருசிக்கக்கூடிய கன்றுக்குட்டியாக அர்ஜுனன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படும். ஸோ அர்ஜுனன் பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு அமிர்தத்தை, பகவத்கீதை அப்படிங்கிற அழியாத அமிர்தத்தை சுவைச்சான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மனித சமுதாயம் மொத்தமும் நலன் பெறதுக்கு முக்கியமான காரணமாக அமையக்கூடியது பகவத்கீதை. யார் ஒருத்தர் எவ்வளவுதான் ஆன்மீக விஷயங்கள் பல இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக, எல்லாவற்றுக்கும் வந்து ஒரு சாரமாக விளங்கக்கூடியது பகவத்கீதை. பகவத்கீதை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸ்ரீமத் பாகவதம் அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது. இருக்கிற பட்சத்திலையும் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஒரு ஆரம்ப கல்வியாக அமையுது. பகவத்கீதையினுடைய ஞானம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவரால் ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் பொதுவாக பெரும்பாலும் நம்ம வந்து முதல்ல பகவத்கீதையை படிச்சுட்டு அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் படிக்க சொல்லி சொல்கிறோம். அந்த பகவத்கீதை எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது அர்ஜுனன். இது அர்ஜுனனுடைய மிகச்சிறந்த ஒரு சிறப்பாமை. பகவான் கிருஷ்ணரே அர்ஜுனன் வந்து கீதையில் சொல்கிறார், நீயும் நானும் எத்தனையோ பிறவிகள் வந்து எடுத்துருக்கோம், நான் எப்பெல்லாம் வரணும் அப்போ நீயும் எனக்கு துணையாக வர. அர்ஜுனன் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவன். இப்படி இன்னைக்கு நம்ம வந்து அர்ஜுனனுடைய சிறப்புகளை பார்க்கணும்.
ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
நட்பு அப்படிங்கிறது சமதளத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா எப்படி அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பரா இருக்க முடியும்? அர்ஜுனன் மட்டுமில்ல, கிருஷ்ணருக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. சுதாமா, சுபலா, எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. எப்படி அவங்கெல்லாம் நண்பர்களா இருக்க முடியும்? நட்பு அப்படிங்கிறது சமநிலையில இருக்கவங்களுடைய மட்டும்தான். இல்ல, நட்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வேற உறவுகள், உயர்ந்த ரசங்கள் எல்லாமே நட்பா இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனா வாத்சல்யா வந்து கீழ்நிலையில இருக்கும். கிருஷ்ணரை விட கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு, கிருஷ்ணரை விட மேல இருக்கவங்க தான் வாத்சல்ய பாவத்துல இருக்க முடியும். அதே மாதிரி கிருஷ்ணரோட ஏறக்குறைய சமமான நிலையில இருந்து இந்த மாதுரிய பாவத்துல இருக்கக்கூடியவங்க கிருஷ்ணரை பார்க்கறாங்க. எப்படி அது சாத்தியம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க எப்படி சாத்தியம். நான் சொன்னதுல எந்த மாற்றமும் கிடையாது. நட்பு அப்படிங்கிறது சமநிலையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ரெண்டு விதத்துல அது சாத்தியமாகலாம். ஒன்னு, பகவான் அவர் மிக உயர்ந்தவரா இருக்கக்கூடிய காரணத்தினால தன்னுடைய பக்தனையும் அதே உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர, இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, பகவான் அவரும் அந்த பக்தனுடைய நிலைக்கு வந்துடுறார். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்தாதான் அங்க உறவு அப்படிங்கிறது சாத்தியமாகும். ஆச்சாரியர்கள் என்ன வர்ணிக்கிறாங்கன்னா, இந்த ரெண்டுமே நடக்குதுங்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதையிலேயே எழுதியிருக்காரு. இத பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயத்தினுடைய ஒரு பொருளுரையில சொல்ற, ஒரு ஒரு இதே விஷயத்தான் சொல்ற. பகவானோட உறவு கொள்ளணும் அப்படின்னா நம்மளும் பகவானை போல தன்மையுடையவர்கள் ஆகணும். நம்மளும் பகவானை போன்றவர்கள் ஆகணும், அப்பதான் நம்ம பகவானோட உறவு கொள்ள முடியும். ஒரு மன்னரோட உறவு கொள்ளணும் அப்படின்னா அந்த மன்னருக்கு தகுந்த தகுதிகளை ஒருத்தனுக்கு எவன் ஒருத்தனுக்கு வருதோ அப்பதான் மன்னனோட உறவு கொள்ள முடியும். அது மாதிரி பகவானோட உறவு கொள்ளணும்னா பகவானுக்குரிய தகுதிகள் ஒருத்தனுக்கு வரணும். பகவானுடைய தன்மையில நம்ம ஒன்றாகணும். அதாவது எந்த முக்கியமா எந்த ஒரு தன்மையில அப்படின்னா, பகவான் எந்த ஒரு களங்கமும் இல்லாதவன். அவர் மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். நம்மளும் எப்ப எல்லா விதமான களங்கங்கள்ல இருந்து விடுபடுறோமோ அப்ப நம்ம பகவானோட தன்மையின் அளவுல ஒன்றாயிரும், குணத்துல ஒன்றாயிரும். குணத்துல நம்ம வந்து பகவானோட எப்பவுமே சமமானவர்கள் தான். நம்ம வந்து நம்மளுடைய தத்துவமே அதுதான், பேத அபேதம், பேதாபேதம். பகவானுக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு இருக்கு, வேறுபாடு இல்லை. ஆனா கட்டுண்ட நிலையில நம்ம வந்து அந்த பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிற நிலையில நம்ம வந்து இல்லாம இருக்கோம். இன்னைக்கு வந்து பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. ஆனா அந்த குணங்கள் எல்லாம் நம்ம இப்போ பக்தியில ஈடுபடுறோமோ அப்ப அந்த குணங்கள் எல்லாம் வளரும். அப்ப நம்ம பகவானுக்கு சமமானவர்கள் ஆகிறோம். குணத்தின் அடிப்படையில், குணத்தின் அடிப்படையில நம்ம பகவானுக்கு சமமானவர்கள் ஆகும்போது நம்மவும் பகவானுக்கும் உறவு சாத்தியமாகும். அதனாலதான் சொல்லப்படுது, நம்ம பகவானோட உறவு கொள்ளணும், பகவானோட பக்தியில ஈடுபடணும்னா முதல்ல நம்மளை நம்ம தூயப்படுத்தி ஆகும். எப்ப நம்ம களங்கமான மனதோட இருக்கோமோ பகவானை நம்ம அணுக முடியாது. ஏன்னா நம்ம பகவானுக்கு சமதளத்துல இல்லை. நம்ம எப்ப பகவானோட சமநிலையில இருக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து பகவானை அணுக முடியும், பகவானோட உறவு கொள்ள முடியும், நேரடியா அவரோட பழக முடியும். அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்ம முதல்ல நம்ம பகவானுடைய தளத்துக்கு நம்மளை உயர்த்திக்கணும். குணத்தின் அடிப்படையில